இருகையானையை ஒத்திருந்து என் உள்ள கருத்தினை, இருகையானையை ஒத்திருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தினை, வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. வானுலோர்க்கு ஒருவன், வானில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவன், வானுலோர்க்கு ஒருவனே என்று அணிவாசக பெருந்தகை இறைவனை வானோ இருக்கிற அவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனாக இருப்பவன். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா தன்னை சொல்றாருங்க, உலகத்துல ஒரு யானை இருக்கிறது, அந்த யானைக்கு ரெண்டு ஒரு கை தான் இருக்குது, தும்பிக்கை, ஆனா எனக்கு ரெண்டு கை இருக்கிறது. இந்த ரெண்டு கை, சரி, இப்ப யானைக்கு ஒரு கை இருக்குது, அந்த ஒரு கையில் அது என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யானை தனக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அதுல தாங்க எடுத்துக்கும். எனவே ஒரு கை உடைய அந்த யானை, அந்த யானையினுடைய செயல் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அது பருத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இது. அதனாலதான் யானை முதலா எறும்பீராய யோனிம்பர், சிறிய உயிர் எடுத்துக்கிட்ட எறும்பு, பெருத்துப்பட்ட யானை, அப்ப எறும்புல தொடங்கி யானை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை. எனவே யானை என்பது உடல்ல பார்க்கும்போது பெரிய உடம்பா இருக்கும், உணவு என்பதை தன்னுடைய துதிக்கையால வாரி வாரி சாப்பிடும். அது வாரி வாரி, இப்ப நீங்க நாம போய் கரும்பு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், ஒரு கரும்பை எடுத்து வச்சு அதை நாலு துண்டா வெட்டி, அப்புறம் அந்த கரும்புக்குரிய மேலுக்குரிய பகுதியை தனித்தனியா கிழிச்சு எடுத்துட்டு அதை ஒரு கரும்பு சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சு பாருங்க. யானை என்ன அப்படியே சாப்பிடும், அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா கையை இப்படி விட்டு வளைச்சு இப்படி பிடிச்சுன்னா ஒரு 10-15 கரும்பு சிக்கிக்கும். அப்படியே வாயில வெடிச்சு 4 கடி கடிச்சுன்னா அந்த 5 கரும்பு, 5 சரல கரும்பு எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப அதை எப்படி சாப்பிடுறது, வாரி அனைத்து உள்ள போட்டு, அவ்வளவுதானுங்க. அவருடைய நீங்க ஒரு உருண்டையை கொடுத்தீங்கன்னா கவலம் கவலமா உருட்டி கொடுத்தா, நாம 4 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு உருண்டையை கொடுத்தா உள்ள ஒரே நிமிஷம் முழுங்கிட்டு அப்புறம் மறுபடியும் நிற்கும். அதான் சொல்லுவாங்க, யானை பசிக்கு சோளப்பொறி கொடுக்கறாயா அப்படின்னு சொல்லுற வழக்கம் முறைகள் பார்க்கிறோம். அது மாதிரி யானைக்கு இன்றியமையாதது அது பெரிய உயிராக இருப்பது, அதுக்கு இருப்பது அந்த துதிக்கை. அந்த துதிக்கை என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு தேவையான உணவுகளை அப்படியே அந்த கையாலதான் வாங்கி அதை எடுத்துக்கொள்கிறது. எனவே அந்த யானைக்கு எப்படி அந்த ஒரு கை வைத்து கொண்டு இருக்கிறதோ அது போல என்ன நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, யானைக்கு ஒரு கை தான் ஆனா எனக்கு ரெண்டு கை இருக்குதுன்னா, எனக்கு எதுக்கு ரெண்டு கை இருக்குதுன்னு கேட்டா, அது எப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு கைய பயன்படுத்திக்குதோ அது மாதிரி நானும் ரெண்டு கைய வச்சுட்டு இந்த உடம்ப வளர்த்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுனால என்னையை இருகை யானை என்று சொல்லலான்ட்டார். இந்த கையை வைத்துக் கொண்டு என்ன பண்ணணுங்கிறதுக்கு திருரங்க மாலையில் அப்பரசாமி பாடியிருக்கிறார், கைகள் என்ன பண்ணணும்னு கேட்டா, பூ கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கைனார் இல்லைங்களா. அப்ப கைகால் கூப்பி தொழில் கடி மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் அப்படின்னு அங்க பதிவு செய்திருக்கிறார். சேக்கடார் பெருமான் திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்தை சொல்வாருங்க, உமையம்மை சிவலிங்கத்தை கண்டு வழிபாடு செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, கரம் தரும் பயன் இது என உணர்ந்து. கை எதுக்குன்னு கேட்டா இறைவனை பூசிப்பதற்கு தாங்க கை, அப்பரசாமி பூ துதி கொண்டு துதிப்பதற்கு கையினர். சேக்கிழா பெருமான் இறைவனை பூசிப்பதற்காகத்தான் ரெண்டு கை, எதுக்கே ரெண்டு கையினர், குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணி ஊத்துறதுக்கு தான் ரெண்டு கை கொடுத்துருக்கிறார். நாமலாம் என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டா, நல்லா சாப்பிடணுங்க அதுக்காக ரெண்டு கை வச்சிருக்கோம். யானை ஒரு கையை வச்சுக்கிட்டு வாரி வாரி சாப்பிடுற மாதிரி நாம ரெண்டு கையை வச்சுக்கிட்டு வாரி வாரி சாப்பிட்டுட்டு இருப்பதுனால நானும் யானையும் ஒரு விதத்துல ஒண்ணுதான், எது சாப்பிட்றதுக்காகத்தான் அது வாழ்ந்து, நானும் சாப்பிட்றதுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா அதை விட நான் ரொம்ப மேலான, ஏன்னா அதுக்கு ஒரு கை தான் எனக்கு ரெண்டு கைனார். எனவே தன்னை இருகை யானை என்று மணிவாசக பெருமா அந்த குறிப்பிடுகிறார். ஒரு கையை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதோ அதை நான் என்ன பண்றேன், ரெண்டு கைய வச்சுட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதாங்க அந்த பாட்டுடைய சொல்லப்பட்ட செய்தி. எனவே யானை தன் ஒரு கையையே என்ன பண்ணுது, சுவாசிக்கவும் செய்யும், மோப்பம் காணவும் செய்யும், உண்ணவும் செய்யும், வேறு தொழில்களையும் அது பயன்படுத்துகிறது. எனக்கு இரண்டு கைகள் இருப்பினும் அவற்றையெல்லாம் சேர்ந்து நான் என்ன பண்ணுகிறேன் கேட்டா, உன்னை வணங்குகிறேனா, இல்ல அதற்கு மாறாக உணவுக்காக தேடலை வைத்துக் கொண்டு உலகியல் இருந்து எதுக்கியா மனிதன் வாழ்றான், அட சாப்பிடறதுக்கு தான் அவரை நல்லா சாப்பிடியா. நிறைய பேர் பாருங்க என்ன இப்படி இருக்கிற உண்டு, அதுதான் முன்னே உண்டு உடுத்து இருப்பதானே போரேறினர். மனித வாழ்க்கை என்பது ஒரு வீட்டை கட்டணும், பேங்க்ல பேலன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம், மூணு வேளை நல்லா சாப்பிட்டோம், நல்லா உடை உடுத்தி கொண்டோம், அவ்வளவுதாங்க. இப்ப இதெல்லாம் கொடுத்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க கையில வேணுங்கிற பணத்தையும் கொடுத்து, மூணு வேளை சாப்பாட்டுக்கு தடை இல்லாம கொடுத்து, இருப்பினு வாடகை கட்டாத வீட்டையும் சொந்தமா கட்டி கையில கொடுத்து, வேணுங்க போது ஏடிஎம் எடுத்துக்கணும் காசையும் கையில கொடுத்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்டா போர் அடிச்சு என்னங்க வாழ்க்கை போங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எதுக்குதான் வந்தனே தெரியல. ஏன் மூணு வேளை ஆனா சோறு நேரம் ஆனது ஆச்சு சோத்த போட்டுறாங்க, ஏதாவது பண்ணணுமா தேடணுமா ஒண்ணுமே இல்லை. ஏன் அதான் பணம் வேணுங்கிறது பேங்கில் கிடக்குது, வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு தோணுமான்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே தோணாதுங்க. இப்ப நாம இருக்கிறோம் அதே பணம் இல்லாம ஒரு வகையில் தேடுகிறோம். ஆனா வாழ்க்கை என்பது இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை ஈட்டிக் கொள்வது மட்டுமல்லங்க, உயிருக்கு தேவையான சுகத்தை ஈட்டிக் கொள்ளணும். எப்படி உடம்பு வலிமையா இருக்கிற 58 வயசுக்குள்ள வேணுங்கிற பணத்தை சேமித்து பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறோமோ அதுபோல உயிர் இருக்கிற காலத்துக்குள்ளேயே அடுத்த பிறவிக்கு போகாம தடுப்பதற்கு என்ன வழி? அப்படியே ஒருவேளை அடுத்த பிறவின்னு ஒண்ணு வருமானா அந்த பிறவியில நல்லதா அமைவதற்கு என்ன வாய்ப்பு? அதையெல்லாம் இருக்கும்போது செய்து விடணும். அதெல்லாம் இயலாத காலத்துல போய் உட்கார்ந்தா செய்ய முடியுங்க? செய்ய முடியாது. எனவே நமக்கு இறைவன் இந்த உடம்பை கொடுத்திருப்பது திருவங்க மாலை சொல்லப்பட்ட வண்ணமாக ஒவ்வொன்னு இதுக்கு பயன்படணும் வலியுறுத்துகிறார். அதை விடுத்து விட்டு நாம் உலகிய நிலையில நாம் நிற்கிற பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது கேட்டா ஒரு கை யானை அல்ல. எனவே நாம் இனிமேல் நாம் என்ன ஆயிட்டோம், இறைவனை நோக்கி நம் உள்ளம் செல்லாது இருந்தால் நாம் இருகை யானையை ஒத்தவர்கள். அதான் அந்த வரி, இருகை யானையை ஒத்திருந்து. எனவே இந்த இந்திரியங்கள் ஆகிய கருவிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு, ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் போன்ற அவற்றை வைத்துக் கொண்டு இறைவனை நோக்கி தவம் முயல்வதற்கான பணிகளை செய்யாமல் இங்க யானை என்ற வகையில தன்னை வைத்து காட்டு, இருகை யானையை ஒத்திருந்து. எனவே நான் யானையை போன்று இரண்டு கைகளை உடையவனாக, ஒரு கையுடைய யானையாக இல்லாமல் இரண்டு துதிக்கையுடைய யானையை போன்று நின்று உண்பதும் உறங்குவதுமாகவே என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. என் உள்ளத்தின் மூலப்பொருளாக கருப்பொருளாக இருக்கின்ற இறைவா உன்னை நான் உணர்ந்தேன் அல்லேன். அதனால சொன்னாரு ரெண்டாவது கருவை, எந்த கருவை? உள்ள கருவை, என் உள்ளத்தின் உள் கருவாக நிற்கின்ற உன்னை உணராமல் இருக்கிறனர். உள்ள கருவையான் கண்டிலேன், என் நெஞ்சத்துள் நீ இருப்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்தே இல்லாதவனாக நான் என்ன செய்திருக்கிறேன், துன்பத்தையே கண்டவனாக நிற்கிறேன் என்று இந்த பாடல முதல் ரெண்டு வரியில் அதுதான் சொல்ல, என் உள்ள கரு யான் என் உள்ள கருவை கண்டிலேன், என் உள்ளத்துல நீ இருப்பதை எனது உள்ளம் உணராது நிற்கிறது. எனவே கண்டது எவ்வமே, இப்படி இருக்கும்போது எவ்வம் என்ற சொல்லுக்கு துன்பம்னு பொருளுங்க. நான் என்ன கண்டேன்னு கேட்டா துன்பத்தை தாங்க கண்டேன். என் நெஞ்சுக்குள்ள இறைவன் இருக்கிறத கண்டையான்னு கேட்டா இல்லைங்க, நான் துன்பத்தை தான் கண்டிருக்கிறேன். ஏன், இருகையும் உடம்புக்கும் உணவுக்குமே பயன்படுத்துவதனால அதன் முடிவு என்னன்னு கேட்டா துன்பத்துக்கே இடமாயிற்று. அதுவே உள்ளத்தின் உருவுருளை காண்போம் என்று சொன்னா துன்பத்துக்கு இடமாகாது, இன்பத்துக்கு இடமாயிடும். நீங்க ஒன்று வேண்டியதில்லைங்க, உதாரணத்துக்காக தான் இது, யாரை குறை சொல்வதற்காக அல்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய செல்வ செழிப்புகள் இருந்திருந்தாலும், மிகப்பெரிய நிலை, எவ்வளவு கோடிகள், அதாவது குறையில்லாத செல்வம் இருந்தாலும் நோயில்லாது இருக்கிற உடம்பு தாங்க இனிமையானது. இன்னைக்கு அவ்வளவு செல்வத்தையும் கொடுத்து நோயும் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, KMCHல கொண்டு கொடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் என்னென்னமோ பெரிய பெரிய அப்போலா மருத்துவம், சென்னை போனால் அப்போலா மருத்துவம் இருக்கிறாருங்க, இங்கே KMCHல இருக்கிறாருங்க, அங்க பெங்களூர்ல நிமன்ஸ்ல இருக்கிறாருங்க, எல்லாம் புகழ்பெற்ற மருத்துவமனை. என்னாச்சு, சம்பாரிச்ச போன சேமிச்ச போன எல்லாம் அங்கதான் கொடுத்துட்டு இருக்குது. என்ன அது நமக்கு என்ன பயன்? நினைச்சு பாருங்க, அவ்வளவு செல்வம் இருக்கிறது, எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணிடலாம், ஆனா அவரை மீட்க முடியாத நிலையில அந்த உடல் இருக்கிறது, அந்த செல்வத்தினால என்னங்க ஆக போகுது? நமக்கெல்லாம் அந்த செல்வத்து மேலதான் ஒரு வேகம், என்னங்க அவருக்கு அவ்வளவு இருக்குது, அவருக்கு அவ்வளவு இருக்குது, அவருக்கு பின்ன இருக்கிற நோய் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோமா? அது இல்லாம ஆண்டவன் வச்சிருக்கா இல்லையா? சிவசிவா அந்த காசு வேண்டாம், அட கரன்சி வந்தா பின்னாடியே நோய் வரும்னா, சிவசிவா நோய் வேண்டாம் கரன்சி வேண்டாம், நான் இப்படியே கஞ்சியை போல குளிச்சுட்டு இப்படியே இருக்குன்னு வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நீங்க எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் உயிர் போய் அங்கதான் போய் நிக்குங்க. இருப்பது எதுவோ அதுல இருந்து மகிழ்ச்சி அடையாதுங்க, இல்லாதது எதுவோ அதுல போய் ஏங்கி ஏங்கி நிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நம் நெஞ்சத்துள் இருக்கிற இறைவனை உணர்கின்ற வாய்ப்பல்லவா நம்ம கொடுத்திருக்கிறார். அதான் சொல்ற, என் உள்ள கருவை யான் கண்டிலேன். என்னதான் பார்த்தீங்கன்னா கண்டது எவ்வமே, எவ்வமே துன்பம் அர்த்தம், என்னத்தையா நான் பார்த்ததெல்லாம் துன்பமாவே போச்சு சாமிங்க. இருகை யானையை ஒத்திருந்த காரணத்தினால் என் உள்ள கருவை யான் கண்டிலேன். நான் இருகை யானையாக இல்லாம இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், என் உள்ள கருவை நான் கண்டிருப்பேன். கண்டிருந்தா என்ன ஆயிருக்காது, எவ்வத்தை கண்டிருக்க மாட்டேன், துன்பத்தை கண்டிருக்க மாட்டேன். அதை உணராதனால அங்க அவர் கல்வன் அல்லவா, இறைவன் எங்க இருக்கா, உள்ளத்துதான். நீங்க அப்புறத்தான் சொல்வார், திருவே என் செல்வமே தேனே வானே செழுஞ்சுடரே செழுஞ்சுட ஜோதி மிக்க உருவே ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே. இறைவன் எங்கன்னா உள்ளத்துக்குள் நிற்கின்ற கரு, கருவே என் கற்பகமே என்றல்லவா அப்பரசாமி பாராட்டுகிறார். அப்ப நெஞ்சத்தின் உள்ள இருக்கின்ற கரு, அந்த கரு இறைவன் தாங்க நமக்கு உரிய நினைப்பு. அத நான் பார்க்கலங்கிறார், என் உள்ளே நின்ற கரு. அதத்தான் உரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளமண்ணி கரு இருத்தி, கருத்து இருத்தி கருவுள் கரு இருத்தி அப்படின்னு சொல்லுவார். எனவே இறைவனை உள்ளத்திலே நாம் காணுதல் வேண்டும், அதுக்குத்தான் இத்தனை பாடுங்க. இந்த பிறவியை இறைவன் கொடுத்திருப்பதே, இந்த உடம்புக்குள் உயிர் இருக்கிறது, உயிருக்குள் இறைவன் இருக்கிறான். எப்படி பாலுக்குள்ள நெய் தயிர், பாலுக்குள்ள வெண்ணெய் இருக்கிறது, வெண்ணெய்க்குள்ள நெய் இருக்கிறது, அது எப்படி பாலு, பாலுக்குள்ள தயிர், தயிருக்குள்ள வெண்ணெய், வெண்ணெய்க்குள்ள நெய். அந்த பால் இருக்கிற நெய்ய நேரடியாக பார்க்க முடியாது, அந்த பால் பக்குவப்படுத்தப்பட்டு பிறகு காய்ச்சி உறைவுற்றப்பட்டு அப்புறம் கடைந்து வெண்ணெய் எடுத்து காய்ச்சி, இப்ப அது எத்தனை வேலை நடந்துக்கு பாருங்க. பாலுக்குள்ள இருக்கிற நெய்ய காண்பதற்கே காய்ச்சணும், ஆற வைக்கணும், உறை ஊத்தணும், காத்திருக்கணும், கடையணும், அப்புறம் திருப்பியும் போட்டு காய்ச்சணும். இத்தனை வேலை பண்ணாதான் பாலுக்குள்ள இருக்கிற நெய்ய பார்க்கலாம். அது மாதிரி இந்த நெஞ்ச உடம்புக்குள்ள உத்தமன் இருக்கிறான் என்பதை என்ன பண்றது, அதனால நம்மளும் என்ன பண்றது, சில நேரங்கள்ல காய்ச்சி, எப்படி காய்ச்சிக்கிறாரு, வினையின் துன்பத்தினால் காய்ச்சி, நோயினால் காய்ச்சி, காசு இல்லாம காஞ்சி போய் கிடக்கிறானு அப்படியும் காய்ச்சி. காய்ச்சி எத்தனை வகையான காய்ச்சலா பாருங்க, நமக்கு நிறைய பேர் என்ன பாச்சு, என்ன உங்க காட்டுல நல்லா மழை பெய்யுது, நமக்கு காஞ்சி போய் கிடக்கிறங்கிறோம், எந்த காஞ்சி போய் கிடக்கிற, காசே இல்லாம காஞ்சி போய் கிடக்கிறீங்க அப்படியும் காய்ச்சி, அப்ப திடீர்னு மழை பெய்யுது, அது போல ஆற வைத்து, இப்ப பாலை காய்ச்சி அப்படியே ஆற வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே பாங்க, அப்படியே ஆற வைத்த பிறகு அப்படியே கொஞ்ச நாள் விட்டு அப்ப ஒரு சின்ன துன்பத்தை கொடுத்து ஒரு கடை கடைஞ்சி அப்புறம் அப்படியே வெண்ணெய் எடுத்து திருப்பியும் அடப்பதான் முடிஞ்சுதான் இருக்குதுன்னு நினைச்சா சட்டியில போட்டு மறுபடியும் காய்ச்சல் அரைப்பான் இல்லைங்களா, அப்பதான் வாசம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா. முதல்ல பால் காய்ச்சும் போது பக்கத்து வீட்டுக்கு தெரியல, இப்ப வெண்ணெயை எடுத்து சட்டியில போட்டு காய்ச்சினாத்தான் ஆஹா அந்த தெருவுல கடைசி வரைக்கும் தெரியுது, ஓ இந்த வீட்டுல காய்ச்சிட்டு இருக்கிறாங்கய்யா நெய் காய்ச்சறாங்கன்னு. அது மாதிரி ஆக்குறாங்க. நீங்க நம்ம முதல்ல பெருமானுக்கு ஆட்படும் போது நம்ம பக்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு மெல்ல மெல்ல திருநீர் பூசி உத்தராயணம் போட்டு கோயிலுக்கு போறாரு வராரு அப்படின்னு நாலு பேர் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் இவ்வளவு சூழல்லையும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு மற்றவர்கள் காணுமாறு செய்து. இதாங்க நெய்ய வந்து காய்ச்சும் போது அந்த வெண்ணெய காய்ச்சினா பலருக்கு தெரியுது பாருங்க. அது போல பல்வேறு வகையான இடர்பாடுகளை கடந்தும் நாம் அந்த சிவநெறியில நிற்கும் போதுதான் அது பலரால் காணப்படுகிறது. அதுதான் நெய் காய்ச்சுவது போல எல்லாருக்கும் தெரியுது அவர் சிவனடியாருன்னு. யாராவது ஏங்க சிவன அவர் பேர சிவனடியான்னு சொன்னா வீட்டு சொல்லியிருப்பேங்க, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் முன்ன பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு, எல்லா வியாபாரம் விட்டாரு சிவனடியார் சொல்லுங்க, அதான் நாங்க வீட்டுக்கு பாருங்க அப்படின்னு காட்டுமாறு செய்துட்டாயா. அப்ப சிவனடியார் என்று பல சொல்லுகிற வண்ணம் ஆளுக்கு நம்ம பட்டவாடு நமக்கு தானே தெரியும் இல்லைங்களா, எத்தனை பாடுபட்டு இந்த சாமி கும்பிட்டு கும்பிட்டு அப்படின்னு பலருக்கு இதெல்லாம் தான் நம்மை பக்குவப்படுத்துகிறது. எனவே ஒரு பாலுக்குள் இருக்கிற நெய்யை எடுப்பதற்கே இத்தனை பாடுனா, நம்ம நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அந்த உயிருக்குள் இருக்கிற சிவத்தை உணரும்னா சாதாரண வேலைங்களா? நிச்சயமா கிடையாது. பல பல துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து அனுபவித்து சலிச்சு போகணுங்க, சலிப்பு வரணும். இன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து சலிப்பு வரணும், துன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து சலிப்பு வரணும். சலிப்பு வராம உங்களை என்ன பண்ண முடியாது, நெய்ய வெளியே எடுக்க முடியாது. அந்த சலிப்பு வருவதர் வரைக்கும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா வருது சலிப்பு, என்ன இருப்போது இல்லைங்களா? திரும்ப திரும்ப கொடுத்தா சலிச்சிடும் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு அதைத்தான் இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார். அதை தளர்ச்சி அடையாம சாமி செய்கிறார். அதனால உள்ளத்தின் கரு இறைவன் தான், அதை கண்டுவிட்டால் இந்த பிறவி பயன் இல்லனா இந்த பிறவி பயனுடைய இது அல்ல. ஆனால்தான் இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன், கண்டது எவ்வமே எவன துன்பம், நான் பார்த்ததெல்லாம் துன்பம் பெறுமாறு கண்டது எவ்வமே. அப்படி இருந்த துன்பத்தையே கண்டு இருந்த என்ன, எங்க சாமி என்ன தெரியுமா, வருக வாயா இங்க குதிரை வாங்க போறையா, குதிரை வாங்க அப்படின்னு என்னை எழுத்து வச்சு தன்னுடைய பெருங்கருணையை கொடுத்துட்டாருங்க. வருக என்று பணித்தனை, இதான் திரு கோத்தும்பில சொல்வாருங்க, வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருவை. நான் விரும்பி வந்து ஆட்பட்டவன் இல்லைங்க, இந்த சாமி தாங்க என்னை எடுத்துக்கிட்டாரு. வருக என்று பணித்தனை யாரு, வானுலோர்க்கு ஒருவனே, இந்த வானில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவனாக இருக்கிற அந்த பெருமான் என்னை ஆட்கொண்டான். எனவே வானூலோர்க்கு ஒருவனே, எனவே அவன்தான் என்னை விரும்பி ஆட்கொண்டான் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையில பெருமான் வந்து என்னை ஆட்கொண்டார், வானோர்க்கு ஒருவனாக அவன். எனவே வருக என்று என்னை பணித்தனை கிற்றிலேன், அதாவது கிற்றிலேன் என்பதற்கு ஆற்றகில்லேன், என்னால முடியல பெருமான் அப்படின்னு அது ஆற்றகில்லேன் தான், கிற்பன் உண்ணவே. எனவே அதாவது புலன்கள் வழி சென்று உலகியல் போகங்களை நுகர்வதற்கு மட்டும் ஆற்றல் உள்ளவன் ஆவேன். உலகியல் இன்பத்தை நுகர்கின்ற ஆற்றல் உடையவனாகவும் திருவருளை அருகு பருகக்கூடிய ஆற்றல் இல்லாதவனாகவும் இருக்கிறேன் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். எனவே உண்ணவே என்பதில் உணவு என்று முறையாக எடுத்துக்கொண்டு அதை உண்ணுகின்ற ஆற்றல் உடையவன், இது திருவருளை பெறுகிற ஆற்றல் இல்லாதவனாக நான் நிற்கிறேன், அது ஏன் என்னுடைய வினையும் அதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். இந்த பாடல்ல இருகை யானையுடைய யானையாக நின்று உடம்பை வளர்த்து கொண்டிருக்கிறேன், என் உள்ளத்தில் இருக்கிற பரம்பொருளை காணாது இருக்கின்றேன், எனவே நான் கண்டதெல்லாம் துன்பம். இப்படி கிடந்த என்னை வா என்று ஆட்கொண்டு எனக்கு தன் கருணையை தந்தான். அந்த தந்த பெருமானுக்கு என்னையா கைமாறு செய்வது, என்ன கைமாறு கொடுக்க முடியும் அப்படின்னா உண்மையிலேயே ஒண்ணுமே கொடுக்க முடியாது. எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையா சொல்லுவாங்க, வகுப்புல பல முறை சொன்னதுதான், இறைவனை நோக்கி நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுப்பார், 1,00,000 ரூபா கொடுப்பார், 1,00,000,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1,00,000,000,000 கொடுப்பார். இப்படி நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பாருங்க, ஒன்று கொடுத்தா பலவா கொடுப்பார். இது எளிமையா சொல்லணும், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், 100 ரூபா மை வச்சிருக்கிறாங்க, நாம போய் அடுத்த வருஷம் அவங்க வீட்டுல கல்யாணம் 100 ரூபா வைப்போம், ஐயா 1 வருஷம் ஆகி போச்சியா, 100 ரூபா வச்சாரியா, அன்னைக்கே 100 ரூபா வச்சிருக்காரு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 200 ரூபா வைக்கலாம், 500 ரூபா வச்சிடலாம். சாதாரண மொய்க்கு மொய் திருப்பி தரும் போதே ஒன்னு சமமா கொடுப்போம், அதை விட மேலா கொடுப்போம், இதான சாதாரண நிலைங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் 1 பவுன் வச்சாருங்க, நெருங்கிய உறவு மாமன் வந்து 1 பவுன் வச்சாரியா, சரி இப்ப அவங்க வீட்டுல கல்யாணம், நாம என்ன பண்ணலாம், எங்க 1 பவுன் வச்சிருக்கிறானுங்க, நீங்க 1.5 பவுனாலும் செய்யுங்க, அப்படி கூடுதலா வைக்கத்தான் தோணும். பொருளுக்கு பொருள், ரூபாய் கொடுத்தா ரூபாய்க்கு ரூபாய், பொருள் கொடுத்தா பொருளுக்கு கொடுத்தது, அந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் நின்று நீங்க என்ன கொடுக்கறீங்களோ திருப்பி கொடுப்பா உங்களுக்கு. அப்ப நீங்க கொடுப்பதை திருப்பி கொடுப்பான்னு சொன்னா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, எதை வேணாலும் கொடுத்துடலாம் இறைவனுக்கு, எதை வேணாலும் கொடுத்துலாம் நினைக்கிறோம், நீங்க எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவாரு. அப்ப நமக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா, அவன்கிட்ட போய் உங்களை கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி தன்னை தான் கொடுத்தா. பொருள் கொடுத்துட்டா பொருள் கொடுத்துருவார். நீங்க என்ன கொடுத்தாலும் சரிங்க, நீங்க வேறு உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை கொடுத்தாலும் நீங்க கொடுத்ததை போல பல மடங்கு திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவான். அப்ப என்ன பண்ணலாம், நம்மை கொடுத்தா என்ன பண்ணுவார், தன்னை கொடுத்து விடுவாங்க. உலகத்துல இதுதாங்க சிறப்பானது. அவனை பெற்று விட்டா வேறொன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதத்தான் பின்னாடி பாடப்போற குறைவிலா நிறைவே கோதிலா அமுதிங்கிற பாட்டுல, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேன். இனிமே உங்ககிட்ட வந்து அதை கூட இதை கூட கேட்க மாட்டேன் சாமின்னாரு. ஏயா அப்படி, நேற்று வரைக்கும் எனக்கு அதை கூட இதை கூட கேட்டேன், நேற்று வரைக்கும் நான் வேற வேறையே கொடுத்துட்டு இருந்தேன், நீ எனக்கு வேற வேற கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்பதான் உன்னையே எனக்கு கொடுத்துட்டிய, நீயே எனக்கு கிடைச்ச பிறகு எனக்கு வேற என்ன சாமி வேணும், இனிமேல் உன்ட்ட ஒன்னையும் கேட்க மாட்டேன். இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், அருமையான பாட்டுங்க. சிறைவரா நீர்வோல் சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கே, எனக்கு அதை கூட இதை கூட கேட்க மாட்டேன். இவ்வளவுதாங்க இறைவன்ட மணிவாசகர் அனுபவித்த நிலை. உன்னையே கொடுத்த பிறகு உன்னிடத்து எனக்கு வேற என்ன வேண்டும், இதுதான் அன்பினுடைய உச்ச நிலை. இதுதாங்க, நீ ஒரு தலைவன் இருக்கிறார், ஒரு தலைவி இருக்கிறாங்கன்னா எதை வேணா வாங்கி வாங்கி கொடுக்கலாம், உலகத்துல யாரு வேணாலும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதுல அந்த ஒரு தலைவனோ அல்லது தலைவியோ தன்னை கொடுப்பதை விட மேலான ஒண்ணுமே இல்லை. நான் என்னதான் லட்சம் ரூபாய்க்கும் கோடி ரூபாய்க்கும் உன வாங்கி கொடுத்து தன்னை கொடுக்கலைன்னா என்ன ஆக போகுது, அந்த பொருள் இன்பத்தை தராது. ஒண்ணுமே கொடுக்கலைன்னாலும் தன்னை கொடுத்து விட்டால் அந்த கோடி ரூபாய் பொருளை விட மேலான இன்பம் அது. இதுதான் பக்தியிலையும் இருக்குதுங்க. இறைவன்கிட்ட இருப்பதும் அதே அன்பு தான். என்ன இங்க வைக்கும்போது உடலாக கழிவதனால அது உலகியல் துன்பமாக இன்பமாகவும் கழிந்து விடுகிறது, அது இறைவன் மீது வைக்கும்போது பேரானந்தமாக விளைகிறது. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு அது. அதனால ஆண்டவன்கிட்ட போய் நான் அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேங்கிறத விட நம்மை கொடுப்பதற்கு முயற்சி செய்தால் அவன் தன்னை கொடுத்து விடுவான். நீங்க உங்களை கொடுக்க முயற்சி செஞ்சா போதுங்க, அவன் ஓடி வந்து கொடுத்து விடுவான். எனவே அதுதான் உயர்ந்தது.